சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. எல்லாம் எப்படி இங்கு வந்தது? ஸ்டீவ் பிலாட். எல்லாம் எப்படி தொடங்கியது? எல்லாம் எங்கிருந்து வந்தது? ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள விஷயங்கள், வெளி உலகத்தை பற்றி முதலில் அறிந்து கொள்கிறான். ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்போது தன்னை பற்றி இருப்பதை விட மனிதர்கள் மற்றும் விஷயங்களைப் பற்றி அதிகம் அறிந்திருப்பார். இது அகத்தை விட வெளிப்புறத்தைப் பற்றிய விழிப்புணர்வு அதிகம் காலம் செல்லச் செல்ல, இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்ற கேள்விகள் எழுவதை அவர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். ஒப்பீட்டளவில் இளம் குழந்தை தோற்றம் பற்றிய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். மற்றும் அந்த கேள்விகள் முதலில் எளிமையானவை. ஒரு குழந்தை, வானத்தில் நட்சத்திரங்கள் எங்கிருந்து வந்தன? ஒரு எளிய கேள்விக்கு பொதுவாக எளிய பதில் கிடைக்கும். பெற்றோர் கடவுள் நம்பிக்கை, கிறிஸ்தவர் என்றால் கடவுள் அவர்களை அங்கே வைத்தார் என்பதுதான் பதில். பெற்றோர் ஒரு நாத்திகர், நம்பிக்கையற்றவர் என்றால் பதில், நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது மற்றும் விஷயங்கள் விண்வெளியில் தரையிறங்கியது. அவர்கள் வயதாகும்போது கேள்விகள் மிகவும் சிக்கலானதாக மாறும். நட்சத்திரங்கள் எப்படி அங்கு வந்தன, அல்லது சந்திரன் எப்படி அங்கு வந்தது என்பது மட்டுமல்ல, டிரில்லியன் கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள விண்மீன் திரள்களை எவ்வாறு விளக்குவது? மனித உடல், மனித மூளை, சிறுநீரகம் அல்லது கண் ஆகியவற்றின் சிக்கலான தன்மையை எவ்வாறு விளக்குவது? இவை அனைத்தையும் ஒன்றாக வைத்திருக்கும் இயற்பியலின் அனைத்து விதிகள் மற்றும் பண்புகளை எவ்வாறு விளக்குவது? அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? மேலும் அதிநவீன கேள்விகளுக்கு மிகவும் நுட்பமான மற்றும் நியாயமான பதில்கள் தேவை. கேள்வி மற்றும் விசாரணையை தாங்கும் தர்க்கரீதியாக வடிவமைக்கப்பட்ட பதில்களை நாங்கள் விரும்புகிறோம். எங்களால் மற்றும் விமர்சகர்களின் கேள்விகளுக்கு முகத்தில் தோற்றம் பற்றி நாம் கேட்க வேண்டும். மேலும் அறியப்பட்ட அனைத்து தரவுகளுடனும் துல்லியமான மற்றும் விவேகமான பதிலை கோருவதும் சரியானது. உண்மைக்கு புறம்பான அல்லது தரக்குறைவான பதிலை ஏற்றுக்கொள்வது நமது புத்திசாலித்தனத்தை அவமதிக்கும் செயலாகும். எல்லாவற்றின் மூலமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மூலத்தையும், உயர்ந்த சக்தி மற்றும் புத்திசாலித்தனத்தையும் கொண்ட ஒரு மூலத்தையும், ஒரு ஒழுக்கத்தையும் நெறிமுறையையும் கொண்ட ஒரு மூலத்தையும் நாம் பார்க்கத் தொடங்குகிறோம். வரையறையின்படி அந்த மூலத்திற்கு கடவுள் என்று பெயர். ரோமர் 1:20 பவுல் கூறியது இதுதான், உலகம் உண்டானது முதல் கடவுளின் கண்ணுக்கு தெரியாத குணங்களும் அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வீகத்தன்மையும் தெளிவாக காணப்பட்டு உண்டாக்கப்பட்டவற்றிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்டதால் மனிதர்கள் மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பால் சொன்னது சரிதான். நீங்கள் சுற்றி பார்த்து என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்க முடியாவிட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள அனைத்து அறிவாளியான ஒழுக்கம் நிறைந்த கடவுளுக்கு அளப்பரிய சான்றுகள் உள்ளன என்பதை உணர முடியாவிட்டால் அதை உங்களுக்கு எது நிரூபிக்க முடியும்? எல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாமே வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள சர்வ வல்லமையுள்ள கடவுளிடமிருந்து வந்தது. அவர் நம்மை நேசித்தார், நம்மையும் நாம் பார்க்கும் அனைத்தையும் படைத்தார். இங்கே எல்லாம் இயற்கை விதியா அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியா? தோற்றம் பற்றிய கேள்வியை கேட்டால் இந்த உலகம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொடக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்தவரின் நுண்ணறிவு. பைபிளின் ஆரம்பமே கடவுளுடைய வார்த்தை. ஆரம்பத்தில் கடவுள் வானத்தை படைத்தார்கள் பூமியும். ஆதியாகமம் 1, அதுவே வேதத்தில் மீண்டும் மீண்டும் சரிபார்க்கப்படுகிறது. அவர் தன்னை ஒரு ஆடையால் போர்த்தி வானத்தை ஒரு கூடாரத்தைப் போல விரித்து மேல் அறைகளின் கதிர்களை இடுகிறார். அவர்களின் நீர் மீது அவர் மேகங்களை தம் இரதமாக்கிக் கொண்டு காற்றின் சிறகுகளின் மீது ஏறிச் செல்கிறார். அவர் காற்றை தூதர்களாகவும் நெருப்புச் சுடர்களை தம் பணியாளர்களாகவும் ஆக்குகிறார். அவர் பூமியை அதன் அஸ்திவாரத்தின் மீது வைத்தார். சங்கீதம் 104, அங்குள்ள அனைத்தையும் படைத்தது யார்? கடவுள் செய்தார். கடவுள் தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர். மேலும் கொலோசையர் 1:16 கூறுகிறது, அவராலேயே பரலோகத்திலும் பூமியிலும் உள்ளவை, காணக்கூடியவை மற்றும் கண்ணுக்குத் தெரியாதவை, சிம்மாசனங்களானாலும் சரி, அதிகாரங்களாயினும் ஆட்சியாளர்களாயினும் அதிகாரங்களாயினும் அனைத்தும் அவராலும் அவருக்காகவும் படைக்கப்பட்டன. எல்லாவற்றுக்கும் முன்னும் அவனிலும் எல்லாமே ஒன்றுபட்டு நிற்கின்றன. கிறிஸ்தவர்களுக்கான பதில்கள் இவை. எல்லாம் எப்படி இங்கு வந்தது? ஒரு அமானுஷ்ய சக்தி இருந்தது, ஆனால் அனைத்தும் இயற்கை சக்திகளின் மூலமாகவே நிகழ்ந்தன என்று முன்வைப்பவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளத் தெரியாத நிலையில் காணப்படுகின்றனர். இந்த பிரபஞ்சத்தில் இரண்டு அடிப்படை விஷயங்கள் உள்ளன. பொருள் உள்ளது மற்றும் ஆற்றல் உள்ளது. பிரச்சனை என்னவென்றால், பொருளோ அல்லது ஆற்றலோ தங்களுக்குள் எந்தவொரு படைப்பு சக்தியையும் கொண்டிருக்கவில்லை. பொருள் மற்ற பொருளை உருவாக்காது. ஒரு மரத்துண்டு இயற்கையாகவே இன்னொரு மரத்துண்டை உருவாக்காது. பொருளும் ஆற்றலும் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றன. நம்முடைய இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எத்தனை முறை விஞ்ஞானிகள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள்? பால்வளை விண்மீன் மண்டலத்தில் உள்ள நட்சத்திரமாக இருக்கும் நமது சூரியனுக்கு நடுத்தர வயது என்று சொல்லப்படுகிறது. இன்றிலிருந்து ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு நமது சூரியன் இறுதியில் அதன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தும். அது சுருண்டு போகிறது. நமது பிரபஞ்சம் பொருள் மற்றும் ஆற்றலால் ஆனது என்றால் அவை எங்கிருந்து வந்தன? இயற்கை விதிப்படி அவர்கள் தங்களை உருவாக்கவில்லை. எங்கிருந்து வந்தார்கள்? இயற்கை விதிகளின்படி அவை முடங்கிக் கிடக்கின்றன மற்றும் செலவழிக்கப் போகின்றன. சக்தியின் பெரும் களஞ்சியத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? இயற்கை அறிவியலுக்கு பதில் தெரியாது. தற்போதைய அறிவியல் கோட்பாடு ஒளி எப்போது உருவாக்கப்பட்டதோ அது உயிரற்ற பொருளிலிருந்து வந்தது என்று கூறுகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான அனுமானம் இல்லையா? பிரச்சினைகள் மற்றும் பரிணாமம் என்று நீண்ட காலத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தில் அது கூறுகிறது, எல்லா உயிர்களும் உயிரற்ற பொருட்களிலிருந்து வருகின்றன என்ற அனுமானம் நவீன விஞ்ஞானியால் செய்யப்பட வேண்டும். அவர் நம்பினால் என்ன? வாழ்க்கையா? இயற்கை அறிவியலுக்கு சொந்தமானது. முக்கிய விஷயம் என்னவென்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரணம் எதுவும் இல்லை என்று முன்மொழிபவர்கள் உயிருடன் இல்லாத ஒன்றிலிருந்து உயிர் வந்தது என்று முன்மொழிய வேண்டும். ஆனால் அது நவீன அறிவியலின் முகத்தில் பறக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் பிரபலமாக இருந்த தன்னிச்சையான தலைமுறையின் கோட்பாட்டைப் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உண்மையில் உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிர் வந்தது? புழுக்கள் உண்மையில் தண்ணீரில் தோய்க்கப்பட்டு குதிரை முடிகளில் இருந்து வந்ததாக முன்னோர்கள் நம்புகிறார்கள். ஆனால் லூயிஸ் பாஸ்டர் என்ற ஒரு பிரபல விஞ்ஞானி வந்தார். அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் பாலில் பெரியவர். பாஸ்டர் பல சோதனைகள் மூலம் உயிரற்ற பொருளிலிருந்து உயிர் வராது என்ற முடிவை சரிபார்த்தார். நீங்கள் புள்ளி பார்க்கிறீர்களா? இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் எப்படியோ எப்பொழுதும் இருந்திருக்கிறது என்று சொல்பவர்கள் பார்க்கிறீர்களா? படைப்பாற்றல் அல்லாத கண்ணோட்டத்தைக் கொண்டிருக்க அறிவியல் தன்னை நிராகரிக்க வேண்டும். இந்த கேள்வியை பார்க்கும்போது, எல்லாம் எங்கிருந்து வந்தது, ஒரு தேர்வு என்று குறைக்கப்படும் போது, ஒன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட படைப்பு சக்தி இருந்தது அல்லது இயற்கை சட்டம் இருந்தது. உண்மையில் எந்த தேர்வும் செய்ய முடியாது. ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்க வேண்டும். நமது உலகம் மில்லியன் கணக்கான உயிரினங்களால் நிரம்பியுள்ளது என்ற உண்மையை கவனியுங்கள். அவற்றில் ஏதேனும் ஒன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்தவொரு பொருளையும் விட மிகவும் சிக்கலானது மற்றும் அதிநவீனமானது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எல்லாவற்றையும் இங்கே வைக்கும் அந்த அமானுஷ்ய சக்தியுடன் தொடர்புடைய ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருந்திருக்க வேண்டும். நம் உடல் உண்மையில் நூற்றுக்கணக்கான மில்லியன் உயிரணுக்களால் ஆனது. ஒவ்வொரு சிறிய செல் என்று உங்களுக்குத் தெரியுமா? 30,000 மக்கள் வசிக்கும் நகரத்தின் தொலைபேசி அமைப்பை விட சிக்கலான மின்சார அமைப்பு உள்ளதா? ஆச்சரியமாக இல்லையா? கேள்வி என்னவென்றால், புத்திசாலித்தனமான வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியைத் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் ஏதேனும் உள்ளதா? நியூயார்க் நகரத்தின் அளவுள்ள நகரத்தில் உள்ள தொலைபேசி அமைப்பை கற்பனை செய்து பாருங்கள். அனைத்து சுவிட்சுகள், அனைத்து சிக்கலான வயரிங், செயற்கைக்கோள் இணைப்பு பற்றி யோசி. அதில் நடந்த அனைத்தையும் யோசித்துப் பாருங்கள். அதை யாரும் வடிவமைக்கவில்லை என்று யாராவது உங்களிடம் சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள். யாரும் படங்களை வரையவில்லை, எந்த திட்டமும் இல்லை, அந்த முழு காட்சியையும் யாரும் தயாரிக்கவில்லை, ஆனால் அது நடந்தது. உலகின் மிகப்பெரிய முட்டாள் இதை நம்ப மாட்டான். அடிப்படை பகுத்தறிவு கூறுகிறது, நாம் சிக்கலான ஒன்றைக் கண்டால் வடிவமைப்பு மற்றும் நுண்ணறிவு என்று கருதுகிறோம். எந்தவொரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சாதனமும் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி இல்லாமல் செய்யப்பட்டது என்று நினைப்பது கேலிக்குரியது என்பதால், இந்த மனிதனால் உருவாக்கப்படாத பொருட்களில் எந்த வடிவமைப்பும் இல்லை என்று கருதுவது எவ்வளவு நகைச்சுவையானது. மனித மூளை, மனித உடல், சிறுநீரகம் உலகின் மிகப்பெரிய வடிகட்டுதல் அமைப்பு. இது தற்செயலாக நடந்ததா அல்லது வடிவமைப்பா? வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, ஆகாயமானது அவருடைய கைவேலையை பறைசாற்றுகிறது என்று தாவீது எழுதிய சங்கீதம் 19:1 போன்ற பகுதிகளை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் ஒரு வடிவமைப்பு இருந்தது மற்றும் அது அற்புதமானது. காஸ்மோஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வடிவமைப்பா அல்லது தற்செயலாக இருந்ததா? அது வடிவமைப்பாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த படைப்பாளரின் தன்மை பற்றி என்ன? நம் உலகில் அதிகமான மக்கள் படைப்பாளர் இருக்க வேண்டும் என்ற உண்மையை ஏற்க தயாராக இருப்பதை நான் காண்கிறேன். ஆனால் படைப்பாளர் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்தில் உள்ள ஏதோ ஒரு பெரிய சக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட கடவுள் அல்ல, அதற்கு நாம் நமது பிரபஞ்சத்தை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாம் அதற்கு விதிவிலக்குகளைக் காண்கிறோம். ஆனால் இந்த உலகில் வாழும் மனித உயிரினங்களுக்கு உள்ளார்ந்த ஒழுக்க உணர்வு உள்ளது. பல நூற்றாண்டுகளாக இவ்வுலகில் வாழ்ந்த நாகரிகங்களில் நாம் எதை நல்லது என்றும் கெட்டது என்றும் அழைக்கிறோம் என்பதில் குறிப்பிடத்தக்க ஒற்றுமை இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? நீங்கள் எகிப்தியர்கள் அல்லது அமெரிக்க இந்தியர்கள் அல்லது இன்காக்கள் அல்லது பாபிலோனியர்களிடம் திரும்பிச் சென்றால், ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லாத நாகரிகங்கள் மற்றும் பெரிய அளவில் அவர்களின் சட்டக் குறியீடு குறிப்பிடத்தக்க வகையில் ஒத்திருந்தது. கொலை செய்வது எப்போதும் சட்டவிரோதமானது, திருடுவது எப்போதும் சட்டவிரோதமானது, பொய் சொல்வது எப்போதும் சட்டவிரோதமானது. அந்த நாகரிகங்கள் ஒவ்வொன்றிலும் பாலியல் நெறிகள் இருந்தன. அந்த மக்களின் இதயங்களில் சரி மற்றும் தவறு பற்றிய உள்ளார்ந்த உணர்வு இருந்தது போல் தெரிகிறது. உலகம் முழுவதும் இதே போன்றது. ஹிட்லர் அல்லது சதாம் ஹுசைன் போன்ற மனிதனை உலகளவில் ஏன் கெட்டவர் என்று அழைக்கிறோம்? ஒழுக்கமுள்ள ஒரு படைப்பாளரால் நாம் படைக்கப்படவில்லை என்றால் தீமை என்னவாகும்? உங்கள் விருப்பத்திற்கு மாறாக தீமையே எனது விருப்பமாக இருக்கும். மேலும் இந்த பூமியின் முகத்தில் மக்கள் இருப்பதைப் போலவே எங்கள் விருப்பங்களும் பலவாக இருக்கும். ஆனால் அது அப்படியல்ல. எங்களுக்கு ஒரு தார்மீக உணர்வு வழங்கப்படுகிறது. தார்மீக உணர்வு என்பது தார்மீகமற்ற மூலத்திலிருந்து வருவதில்லை. நாம் பாறை, அழுக்கு மற்றும் பொருளிலிருந்து வந்தவர்கள் என்றால் நமக்கு மனசாட்சி அல்லது ஒழுக்கம் எங்கிருந்து கிடைத்தது? எல்லாவற்றின் மூலமும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மூலத்தையும், உயர்ந்த சக்தி மற்றும் புத்திசாலித்தனத்தையும் கொண்ட ஒரு மூலத்தையும், ஒழுக்கம் மற்றும் நெறிமுறையையும் கொண்ட ஒரு மூலத்தையும் வரையறையின்படி அந்த மூலத்திற்கு கடவுள் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரோமர் 1:20 பவுல் சொன்னது இங்கே. உலகம் தோன்றியதிலிருந்து கடவுளின் கண்ணுக்கு தெரியாத குணங்கள், அவருடைய நித்திய சக்தி மற்றும் தெய்வீக இயல்பு ஆகியவை தெளிவாக காணப்படுகின்றன. மனிதர்கள் மன்னிக்கப்படாமல் இருக்க உருவாக்கப்பட்டவற்றிலிருந்து புரிந்து கொள்ளப்படுகின்றன. பால் சொன்னது சரிதான். நீங்கள் சுற்றி பார்த்து என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்க முடியாவிட்டால், அந்த அமானுஷ்ய சர்வ வல்லமையுள்ள அனைத்து அறிவாளிகளும் முழு ஒழுக்கமும் கொண்ட கடவுளுக்கு அங்குள்ள மிகப்பெரிய ஆதாரங்களை உணர முடியாவிட்டால் அதை உங்களுக்கு எது நிரூபிக்க முடியும்? எல்லாம் எங்கிருந்து வந்தது? வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள சர்வ வல்லமையுள்ள கடவுளிடமிருந்து. அவர் நம்மை நேசித்து நம்மையும் நாம் பார்க்கும் அனைத்தையும் படைத்தார். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுள் மற்றும் அவருடைய சித்தத்தைப் பற்றி அறிய விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இந்நோக்கமாகும்.